إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونصلي ونسلم على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. فيا أيها الناس أوصيكم بإياي أولا بتقوى الله، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه، وليكتب بينكم كاتب بالعدل، ولا يأب كاتب أن يكتب كما علمه الله فليكتب، إلى آخر الآية. وقال صلى الله عليه وسلم: أيما رجل تداين دينا وهو مجمع ألا يوفيه إياه لقي الله سارقا. புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தும் ஸலாமும் எமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்களும் மீதும் உண்டாவதாக. இந்த ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் என் அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, தனிமையாக இருக்கும் போதும் கூட்டாக சேர்ந்திருக்கும் போதும் அல்லாஹை பயந்து அஞ்சு நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தின் நட்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அவனுடைய அடியார்கள் என்று பல இடங்களில் பேசியிருக்கிறான். அதில் முக்கியமான ஒன்று, அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்தில் பேசுகிறான், என்னுடைய சில அடியார்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும், அவர்கள் பயான்களை கேட்பார்கள், சொல்லக்கூடிய குர்ஆன் ஹதீஸ்களை கேட்பார்கள், அதில் நல்லதை தனது வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்வார்கள். மேலான சகோதரர்களே, வரக்கூடிய வாரங்களில் ஒருமுறை தான் இப்படியான ஜும்மா பிரசங்கங்கள் கிடைக்கின்றன. ஆகவே இந்த இடத்தில் தூண்டாமல் அல்லாஹுடைய அடியார்களாக நாங்கள் மாறணும் என்றிருந்தால் பேசக்கூடிய இந்த பயானை நாங்கள் கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க எல்லாம் அல்லாஹ்வுதான் நம்மளவருக்கும் தௌஃபீக் புரிவானாக. மேலான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களை படைத்து எங்களில் பலதரப்பட்ட மனிதர்களாக எங்களை ஆக்கியிருக்கிறான். சிலர்களுக்கு வசதியை தந்திருக்கிறான், சிலர்களை ஏழை ஆக்கியிருக்கிறான், சிலர்களை நடுத்தரவான்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். மேலான சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை இப்படி படைத்திருக்கிறதுக்கு பல நோக்கங்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமானவைகளை பார்த்தால், அல்லாஹ் எங்களை இப்படி ஏற்றத்தாழ்வுள்ளவர்களாக படைத்து எங்களுக்கு அல்லாஹ் பல தேவைகளை வச்சிருக்கிறான். அதில் அதிகமான தேவைகள் எல்லாருக்கும் இருக்கின்றன, பணக்காரர்களுக்கும் இருக்கின்றன, ஏழைகளுக்கும் இருக்கின்றன, நடுத்தரவான்களுக்கும் இருக்கின்றன. அதில் சிலர்கள் பாருங்கள், வீடு கட்டணும் என்ற தேவை ஏற்படுகிறது, சிலர்களுக்கு வாகனம் எடுக்கணும் என்ற தேவை ஏற்படுகிறது, இன்னும் பலர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய சாப்பாடு செலவு என்ற ஒரு தேவை ஏற்படுகிறது, குடிப்பு என்ற ஒரு தேவை ஏற்படுகிறது. இப்படியான தேவைகளை அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த தேவைகளை ஏற்படுத்தி இந்த தேவைகளுக்கும் இன்னொரு தேவையை ஏற்படுத்தியிருக்கிறான். அதுதான் பணம் என்ற தேவை. பணம் இருந்தால் வீடு கட்டுகிறார், பணம் இருந்தால் வாகனம் வாங்குகிறார், பணம் இருந்தால் அவர் சாப்பிடுகிறார், குடிக்கிறார். பணம் என்ற தேவையை அல்லாஹ் முற்படுத்தி வைத்து அதற்கு பின்னால் பல தேவைகளை வைத்திருக்கிறார். பணம் இருந்தால் தான் எல்லாத்தையும் செய்யலாம். மேலான சகோதரர்களே, பணத்தை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் எத்தனை இடங்களில் பேசியிருக்கிறது. இந்த பணத்திலே அல்லாஹ் எங்களுக்கு பல தேவைகளை வைத்திருக்கிறார். அதில் ஒரு தேவை, பணக்காரர்களாக இருந்தால் அவருக்கு ஜகாத் என்று தேவை அல்லாஹ் வச்சிருக்கிறார், அதை கொடுத்தே ஆகணும். இன்னொரு குரூப்பை அல்லாஹ் வச்சிருக்கிறார், பணம் இருக்கிறதா, அந்த பணத்தினால நீ மற்றவனுக்கு சதமா செய்ய என்ற தேவையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் பணத்தை ஜகாத் என்பதாக பிரித்து, இங்கிட்டு சதமா என்பதாக பிரித்து, இரண்டாக பிரித்து பேசியிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த பண தேவையில் எங்களிடம் இன்று பல விடயங்கள் எங்களை மோசமான வழிக்கு இட்டு செல்கின்றன. இந்த பணத்தின் மூலமாக எங்களுடைய உறவு பிரிகின்றன, எங்களுடைய நட்பு கலந்து போகின்றன, எங்களுடைய முஸ்லீம் என்ற இந்த உஹுவா சகோதரத்துவம் பிரிந்து போகின்றன. இந்த பணத்தில் ஒரு வகை ஒன்று இருக்குது, அதுதான் இன்று பேசக்கூடிய லோன் என்று சொல்கிறோம், கடன் என்று. இந்த கடன் ஒரு மனிதனுடைய நட்பை முறிக்கும். சில இடங்களில் பேசியிருப்பார்கள் கடன் நட்பை முறிக்கும் என்று. அல்லாஹ் குர்ஆனிலே தைன பத்தி பேசியிருக்கிறார். இந்த தைனுக்கு, இந்த கடனுக்கு இன்னொரு அரபு வார்த்தை இருக்கிறது, கருத் என்று. கருத் என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் கொடுக்கிறார்கள், முறிக்கக்கூடியது, வெட்டக்கூடியது. நாங்கள் கத்திரிக்கு மித்ரோ என்று சொல்கிறோம். ஒரு மனிதனுடைய நட்பை முறிக்கும், ஒரு குடும்ப உறவை முறிக்கும், ஒரு இஸ்லாமிய சகோதரத்துவத்தை முறிக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் இந்த கடன் என்று பேசியிருக்கிறார்கள். மேலும் சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே பணத்தை பற்றி பேசியிருக்கிறார், ஜகாத்தை பற்றி பேசியிருக்கிறார், இப்படி பணத்தினுடைய விடயங்கள் எல்லாத்தையும் பேசியிருக்கிறார். அதில் மிக முக்கியமான ஒன்று சூரத்துல் பக்கராக அல்லாஹு தஆலா ஆயத்து தைன் என்று ஒரு பக்கம் பூராக இந்த கடனுடைய விடயத்தை அல்லாஹ் பேசியிருக்கிறார். நாங்கள் கடன் கொடுக்கிறோம், கடனை எடுக்கிறோம், எந்த வழியில கொடுக்கிறோம், எப்படி எடுக்கிறோம், எங்களுடைய புழக்கம் எப்படி இருக்குது என்று நாங்கள் யோசிக்காமல் இந்த நடவடிக்கை எங்களிடம் காணப்படுகின்றன. மேலும் சகோதரர்களே, இந்த கடனுடைய விடயத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கக்கூடிய இந்த ஆயத்து தைன் என்ற இந்த பக்கம், அதுக்கு முன்னால ஒரு பக்கத்தில் அல்லாஹ் வேறொரு விடயத்தை பேசியிருக்கிறார். அதுதான் ரிபா, வட்டி என்ற சப்ஜெக்ட. அதற்கு முன்னால் உள்ள பக்கத்தில் பேசிட்டு அதோடைய சேர்த்து அல்லாஹ் தைன பேசியிருக்கிறார். மேலும் சகோதரர்களே, ஜாஹிலியா காலத்தில் அந்த மக்கள் கடன் கொடுத்தார்கள், ஜாஹிலியா மக்கள் கடன் கொடுத்தார்கள். கொடுக்கும் போது அவர்கள் நிபந்தனை இடுவார்கள், எனக்கு நீ தரக்கூடியதில் கூடுதலாக தர வேண்டும், வட்டியை வைத்து பேசுவார்கள். அதனால் அல்லாஹ் ஆரம்பத்தில் வட்டியை பேசிட்டு அதுக்கு பின்னால் தைன பேசியிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தைன் இருக்கிறதே, இது ஒரு மனிதனே, ஒரு மனிதன் மௌத்தாகும் போது கடனோட மௌத்தாகினா அவன் சொர்க்கம் போக முடியாது. இதற்கு நிறைய ஹதீஸ்களாக நாங்கள் பார்க்கலாம். மேலும் சகோதரர்களே, அதில் மிக முக்கியமான ஒன்று, நாங்கள் அதிகமானவர்கள் வியாபாரிகள். சில வீடுகளுக்கு வியாபாரிகள் வருகிறார்கள். எங்களுடைய மனைவிமார்கள் என்ன செய்கிற, மாப்பிள்ளை கேட்காம ஒரு பொருளை வீட்டில் வாங்குறார், கடனுக்கு வாங்குறார், வாரக்கிழமை வாங்க தள்ளி தார் என்று. மேலும் சகோதரர்களே, இந்த யாவரத்தையும் இஸ்லாம் பேசியிருக்கிறது. ஒரு பெண், ஒரு மனைவி ஒரு சுண்ணத்தான நோம்பு நோப்பதாக இருந்தாலும் தனது கணவன் அனுமதி பெறணும். வியாபாரம் செய்யறதுக்கு பேசல, ஒரு சுண்ணத்தான நோம்பு செய்வதாக, நோம்பு நோப்பதாக இருந்தாலும் அனுமதி கேட்கணும் என்று இருக்கும் நிலையில் இன்று அதிகமான மனைவிமார்கள் வீட்டில் நிறைய வியாபாரிகள் வாரது, அவங்க கேட்காம எடுத்து வைக்கிறார்கள் என்றால், வேளாண் சகோதரர்களே, கணவன்மார் இதுக்கு பொறுப்புதாரிகள், கட்டாய மனைவிமார்களுக்கு சொல்லிக் கொடுத்தே ஆகணும். இதில் மிக முக்கியமான ஒன்று, நாங்கள் கடன் எடுக்கிறோம், கொடுக்கிறோம். இதில் அல்லாஹ் இந்த ஆயத்துத்தை இந்த பக்கம் பூராக இதனுடைய எப்படி இருக்கணும், ஒழுக்கங்கள் என்ன என்பதில் பேசியிருக்கிறார். அதுல பாருங்க, யா யுவல்ல நீன் ஆமனு இதா ததாயன்கும் பிதைனின் இதா அஜலின் முசம்மன். ஏ இமாம் கொண்டவர்களே, நீங்க ஒருவருக்கொருவர் கடன் பரிமாற்றம் செய்து கொண்டீர்கள் என்றால் அதை எழுதி கொள்ளுங்கள், நீங்கள் எழுதுங்கள். இன்று நாங்கள் அதிகமானவர்கள் கடனை கொடுக்கிறோம், எழுதுறோம் இல்லை. சிலர்கள் கடன் எடுக்கிறார்கள், எப்ப எடுத்தேன், எப்ப கொடுக்கணும் என்று கூட அவருக்கு அந்த அந்த டயரி இல்லை. வேறான சகோதரர்களே, அல்லா குர்ஆனிலே பேசிட்டார், நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். எழுதாட்டி அடுத்தது அல்லா அந்த பக்கத்திலே அதுக்கு அடுத்த சைட பார்த்தால் நீங்கள் எழுதாட்டி பிரச்சனையில மாட்டிக்குவீங்க. அதனால் அல்லா சொல்கிறார், நீங்கள் எழுதி கொள்ளுங்கள், உங்களுக்கு எழுதியாட்டி. அதுலேயும் அல்லா சொல்கிறார், உங்களுக்கு எழுத தெரியா, நீங்க கன்றண்டும் குருடும், அதுவும் காரணம் கேட்கவில்லை, கையில வணக்கம் இல்ல, ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு எழுதவே தெரியா என்றால் உங்களுக்கு எழுத தெரிந்த ஒருவரை வைத்து எழுதிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறார். மேலும் சகோதரர்களே, இன்று நாங்கள் பார்க்கிறோம், ஒருவரானே அதை விட்டு விடுவோம் அப்படியே என்று கணக்கில்லாம நாங்கள் விட்டுட்டும் பின்னால் இருந்து பேசுவோம், எனக்கு இவர் இவரோ கடன் தர வைக்குது. அதல்ல முக்கியமான ஒரு விடயம், கடன் கொடுக்கிறோமா அதை கட்டாயம் எழுதி கொள்ளணும். மேலவர்களே, இதுல எழுது போதும் அந்த பக்கத்தில் அல்லாஹ் பேசுகிறார், நீங்க ரெண்டு சாட்சியாளர்களை வச்சுக் கொள்ளுங்கள், ரெண்டு ஆண்கள சாட்சியாளர்களாக வச்சுக் கொள்ளுங்கள். ஏன், கடன் எடுத்த கொடுத்த இந்த விடயத்தில் அவங்க சாட்சியாளராக இருப்பார்கள். இப்படி இல்லாட்டி அடுத்தது கடைசி கோர்ட்டுக்கு வர அந்த அந்த பிரச்சனை செல்லும். அதனால் அல்லாஹ் சொல்கிறார், நீங்க ரெண்டு சாட்சியாளர்களை வச்சுக் கொள்ளுங்கள். மேலும் சகோதரர்களே, குர்ஆன் அல்லாஹ் இந்த சாட்சியாளர்களை பத்தி பேசிட்டு பொதுவாக தான் பேசுறார், சாட்சியாளர்கள் சாட்சியாளர்களை வச்சுக் கொள்ளுங்கள் என்று பேசுறார். ஆனால் கடனுடைய விடயத்தில்
பெண்களையும் சாட்சியாளராக வச்சு கொள்ளும்படி அல்லாஹ் பேசியிருக்கிறான். உங்களுக்கு ரெண்டு ஆண்கள் சாட்சியாளர்களாக கிடைக்கலையா, அதுக்கு பின்னால் அல்லாஹ் பேசுறார், ஒரு ஆணையும் இரண்டு பெண்களையும் சாட்சியாளர்களாக வச்சு கொள்ளுங்கள். அந்த பெண்கள் ஒருவருக்கு மறந்து விட்டால் மற்றவர் ஞாபகப்படுத்துவார். கடவுளுடைய விடயத்தை அல்லாஹ் நிச்சயம் ஆழமாக பேசியிருக்கிறான். அதுக்கு பின்னாலையும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கடனை சிலர்களை பார்த்தோம் எழுத மாட்டோம், அப்படியே கணக்கில்லாமல் விடுவோம். அதனால் அல்லாஹ் பேசுறான், உங்களோட கடன் சின்னதாக இருக்கலாம், பெரிதாக இருக்கலாம், ₹1 பத்து ரூபாவோ ஆயிரம் ரூபாவோ 50,000 ஒரு லட்சமோ சிறிதாக இருக்கலாம், பெரிதாக இருக்கலாம், நீங்க எழுதுல நீங்க சோம்பேறி செலவாக இருக்க வேண்டாம். அல்லாஹ் குர்ஆனிலே எங்களை எச்சரிக்கிறான். மேலானவர்களே, இந்த கடனுடைய விடயத்தில் நாங்க நிச்சயம் பலவீனமானவர்களாக இருக்கிறோம், கடன் கொடுக்கிறோம் இருக்கிறோம், அந்த விடயம் நடைபெறுகிறது. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஒழுக்கங்கள் எங்களிடத்தில் மிகவும் குறைவாக காணப்படுகிறது. இதை எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியிருக்கிறோம். அதில் அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் நிறைய விடயங்களை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். அதுல ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னாலும் போகக்கூடிய துஆல ஒரு துஆ ஒன்று இருக்குது. اللهم انا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وكثر الرجال نبي صلى الله عليه وسلم இந்த துஆவை ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னாலே மோதுவாங்க. من غلبة الدين وكثر الرجال இறைவா என்னைய கடன் மிகைப்பதை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒவ்வொரு நாளும் துஆ கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருப்பார்கள். மேலும் சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு மனிதர் வந்து சந்திக்கிறார். வந்து சொல்கிறார், ஔசினி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு உபதேசம் பண்ணுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விடயத்தை சொல்றார்கள். அதில் ஒரு விடயம், அகல்லி மினத் துனூப் யஹனு அலைகல் மௌத், நீ பாவம் செய்யறத குறைச்சு கொள்ளுவோ உன் சக்ராத் லேசாக இருக்கும், நீ பாவத்தை தனிமையாக கூட்டாக கூடுதலாக செஞ்சாய் என்றால் போன்ற சக்ராத் கடுமையாக இருக்கும், சக்ராத்துடைய வேதனை கஷ்டமாக இருக்கும், அதனால் பாவம் செய்யறத குறைச்சு கொள்ளும். மேலும் சகோதரர்களே, இன்று நாங்கள் அதிகமானவர்கள் கூடுதலானவர்களை பார்த்தா தனிமையில் கூடுதலாக பாவம் நடைபெறுகிறது. ஏன்னா அவர் மட்டுமல்ல, கையில போன் தான் இருக்குது, பாவத்துக்கே வைத்துக் கொண்டிருக்கிறாரு. மேலும் சகோதரர்களே, முதலாக தக்குவா இருக்கணும். அல்லாஹுடைய இறைச்சன் தனிமையாக இருக்கும் போதும் கூட்டாக இருக்கும் போதும் பாவம் செய்யறதை குறைச்சு கொண்டோம் என்றால் எங்களுடைய சக்ராத் மிகவும் லேசாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த மனிதருக்கு இரண்டாவது சொல்கிறார்கள், நீ கடன் எடுக்கிறத குறைச்சு கொள்ளும், நீ நிம்மதியாக உலகத்தில் வாழ்வாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த சஹாபி அனுப்பி வைக்கிறார்கள். வேற சகோதரர்களே, இங்க முக்கியமான ரெண்டு விடயம். கடைசியாக பேசினார், கடனை எடுக்கிறத குறைச்சு கொள்ளும், நீ உலகத்தில் நிம்மதியாக வாழ்வாய். இதுல இன்றைக்கு நாங்க பிரக்திகளா பார்க்கிறோம், பணக்காரனாக இருக்கிறார், 4-5 வாகனம் வீட்டில், 4-5 மாடி கட்டப்பட்டிருக்கிறது வீடு, இப்படி இருக்கும் போது அவருக்கு நிம்மதி இல்லை. ஏன்னா அவருக்கு தூக்கமும் வராது, ஒரே கோலாக இருக்கும். ஏன்னா அவருடைய பிசினஸ் லைனே அப்படித்தான், அவர் எடுக்கிற தள்ளி அடுத்த நாள் ரொட்டேட் ஆகும். ஆனால் வேளாண்மர்களே, குடிசையில் ஒரு மனிதர் வாழ்றாரு, அவருக்கு வாகனமும் இல்ல, நாளத்தம் அவருக்கு உழைக்கிறாரு சாப்பிடுறாரு, கடனும் எடுக்கிறார் இல்ல, நிம்மதியாக தூங்குறாரு, அவருடைய வாழ்க்கை நிம்மதியாக போகும். வேளாண் சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு சைட்ல பணத்தை நியமத்தாக தந்திருக்கிறார், இன்னொரு சைட்ல நாங்கள் யோசிக்கிறோம், இது அல்லாஹ் எங்களுக்கு நியமத்தாக மாற்றிருக்கிறார் என்று. அல்லாஹ் கொடுத்த பணத்தை நாங்க சரியாக செலவழிச்சாட்டி அல்லாஹ் கேள்வி கணக்கு இருக்குது. பணம் கொடுக்கப்படாதவங்க அல்லாஹ் அந்த கேள்வி கணக்கு இல்லாம இருக்கும். ஏன்னா அவங்க நடுத்தரமாக வாழ்கிறார்கள், ஏழையாக வாழ்கிறார்கள். ஆனா பணம் கொடுக்கப்பட்டவர்கள்ட்ட கூடுதலான கேள்வி கணக்கு இருக்குது. மேலும் சகோதரர்களே, அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிலோட இந்த கடனோட இன்னொரு விடயத்தை சேர்த்தார்கள். அந்த கடனை குஃப்ரோட ஜெயில் பண்ணி பேசி இருக்கிறார்கள், குஃப்ரோட சேர்ந்து இருக்கிறார்கள். அபு சாயித் அல்-குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றதை கேட்டு இருக்கிறேன், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வத்தை, இறைவா என்னை கடனை விட்டும் நிராகரிப்பை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துஆ கேட்டார்கள். இதை நான் கேட்டேன், பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போயிட்டு கேட்டேன், அதாதிலு அதாதிலு தைன பில் குஃப்ர், நீங்க இந்த கடனை குஃப்ரோட சேர்த்து பேசுறீங்களா, ரெண்டும் சமனா என்று கேட்டதோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், காலனாம் இந்த கடன் எடுத்து கொடுக்காத இருக்கிறானே இவன் ஒரு காதிருடைய அந்த அந்த தளத்தில் இருக்கிறான், அந்த அந்தஸ்தில் இருக்கிறான், கடனும் இந்த குஃப்ரும் ஒன்று அது சேர்த்து பேசியிருக்கிறார்கள். மேலும் சகோதரர்களே, கடவுளுடைய விபரீதம் தெரிந்தால் நாங்கள் இருக்கிறத குறைச்சிக் கொள்வோம். அதுல இன்னொரு ஹதீஸ் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ஃபாரகஹு மௌத்துஹு ஜஸதஹு வஹுவ பரீஉன் மின் தலஸ் தகல ஜன்னா. ஒரு மனிதர் மௌத்தாகும் போது மூணு விடயம் அவர்கிட்ட இல்ல, அவர் எம்டியாக மௌத்தாகிறார். அந்த மூணு விடயம் எம்டியாக மௌத்தாகினார் என்றால் அவர் சொர்க்கம் போகிறார். அதுல முதலாவது சொல்கிறார்கள், அல் உலு மோசடி. உலகத்தில் யார் மோசடியை செஞ்சு வாழ்கிறானோ இவன் அப்படியே மோசடியில தான் இவருடைய வாழ்க்கை. வியாபாரம், பல வியாபாரங்கள் இருக்குது, மோசடி வியாபாரம் செஞ்சு கொண்டே உலகத்தில் வாழ்கிறான் என்றால் இவன் மௌத்தாகிறானோ இவர் சொர்க்கம் போக மாட்டான். மோசடி இல்லாமல் யார் மௌத்தாகிறாரோ, மற்றவனுக்கு மோசடி செய்யாமல் மௌத்தாகிறாரோ இவர் சொர்க்கம் போவாரு. இது முதலாவது. இரண்டாவது சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கடனோட யார் வஃபாத்தாகிறார்களோ அவர் சொர்க்கம் போக மாட்டாரு. மூணாவது சொல்கிறார்கள், யாரு பெருமையோட உலகத்தில் பெருமையோட வாழ்ந்து அதே நிலையில வஃபாத்தாகிறானோ இவனும் சொர்க்கம் போக மாட்டான். வேற சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு விடயத்தை பேசினார்கள். ஒருத்தர் மௌத்தாகும் போது இந்த மூணு விடயம் இல்லாமல் மௌத்தாகிறவர் சொர்க்கம் போவாரு, இந்த மூணு விடயம் இருக்கிறவன் சொர்க்கம் போக மாட்டான். அன்புக்குரியவர்களே, நாங்கள் எத்தனையோ பேர் கடன் எடுத்திருக்கிறோம். சிலர்கள் டைரியில் எழுதியிருப்போம், சிலர்கள் எழுதாமல் இருப்போம். எங்களுடைய நிலைமை கடைசி கட்டத்தில் தான் விளங்கும். கடனை நாங்கள் முதலாவது எடுத்தோம் என்றால் எழுதி வச்சுக் கொள்ளணும். ஏண்டா நாங்கள் வஃபாத்தாகினாலும் ஒரு ஒரு மையத் ஒரு ஜனாதான பிளஸ் கடமையே அந்த மையத்துடைய கடன்களை நிறைவேற்றது. இதைத்தான் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. மேலானவர்களே, அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் சொன்னார்கள், ஒரு ஷஹீத் ஒரு ஷஹீதுக்கு அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறார். அவருடைய ரத்தம் கீழே விழுகிறதுக்கு முன்னால அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறார். ஆனால் உண்ட தவிர அந்த ஷஹீத் இஸ்லாமிய யுத்தகலத்தில் ஒப்பாத்தாகிறான், கடனோட ஒப்பாத்தாகிறான் என்றால் அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிப்பார். இந்த கடனோட ஒப்பாத்தாகிறானே இவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய நிலைமையை நாங்கள் யோசிக்கிறோம். அதிகமானவர்கள் கடனோட தான் புலங்கியிருக்கிறோம், சிலர்கள் கடனோட தான் இருக்கிறார்கள். கடன் இல்லாத வாழ்க்கை இல்லாண்டு வாழ்கிறார்கள். அதை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். முஸ்லிம் என்பவர் கடனை புறச்சு உலகத்தில் வாழணும். கடன் கேட்பதும் வாஜிபல்ல, கடன் கொடுப்பதும் வாஜிபல்ல. ஆகுமான ஒரு விடயம் தான் சகோதரர்களே, இஸ்லாம் அதை வலியுறுத்திருக்குது. கஷ்டப்பட்டாரா அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு கொடு என்று இஸ்லாம் சொல்லியிருக்குது. அதனால மற்றவனுக்கு நாங்கள் அநியாயம் செய்யாம நாங்கள் மற்றவன் இருக்கக்கூடிய கடனை சரியான முறையில் நிறைவேற்றணும். அதுல இன்னொரு ஹதீஸ பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்துல நாங்க ஒரு மனிதர் ஒரு விடயத்தை களவெடுத்தாண்டா அவனை கல்ல நின்று பப்ளிக் பண்றோம், பேசுறோம். அவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனை இஸ்லாம் வச்சிருக்குது, கையை வெட்டது இப்படியெல்லாம் வச்சிருக்குது. உலக ரீதியில இவன் ஒரு கல்லன். ஆனால் மக்களுடைய மைதானத்தில் அல்லாஹுக்கு முன்னான கல்லன் என்ற பட்டியல் ஒரு மனிதர் வருவார். அவர் தான் அதத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அய்யுமா ரஜுலின் ததாயன தைனன். ஏதாவது ஒரு மனிதர் கடன் எடுத்துட்டு அவர் குடுக்கிறதுக்கு சக்தி இருந்து குடுக்காட்டி அவர் அல்லாஹ் கல்லன் என்ற ரீதியில சந்திப்பார். அல்லாஹ் அவனை கூப்பிட்டதே கல்லன் என்றுதான். மேலான சகோதரர்களே, நாங்கள் இங்க கல்லன் என்ற பட்டியல் எடுத்து எங்கள்கிட்ட அந்த தௌபா செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஆனால் கடன் எடுத்துட்டு நாங்கள் குடுக்காம பார்த்தாகிட்டோம் என்றால் அங்க ஒரு தண்டனையை பாருங்க. மக்களுடைய மைதானத்தில் எல்லாருக்கும் முன்னால கேவலம் கல்லன் என்ற ஒரு பெயர் எங்களுக்கு சூட்டப்பட்டிருக்கும். மேலும் சகோதரர்களே, இந்த பட்டியலில் நாங்கள் வராமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். அடுத்தது ஒன்று இருக்கிறது. இன்று பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் சஹாபாக்களும் கடன் எடுத்தார்கள், கஷ்டம் வந்துச்சு எடுத்தார்கள், ஆனால் சரியாக நிறைவேற்றினார்கள். ஒரு மனிதர் அவருடைய ஜனாசா கேள்விப்பட்டிருப்பீர்கள், அவருடைய ஜனாசத்தில் அவங்க வந்தார்கள், கேட்டவர்கள் கடன் இருக்குதா, தொழுவி கல்ல. அதுக்கு பின்னால சொன்னார்கள், தொழுவாரா சாஹிபுக்கும், உங்களுடைய நண்பருக்கு நீங்களே தொழுவிச்சுக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் திரும்ப போதும் அவர்கள் பொறுப்பெடுக்கிறார்கள். யார சூழல்தான், நான் அதை நிறைவேற்றுகிறேன் என்று ஏனால் சகோதரர்களே, இதே இதில் இருந்து எங்களுக்கு எடுக்கலாம். உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய மௌத் எப்பன்னு சரியா, திடீர்னு வபாத்தாகிட்டான்டா, அவருடைய ஃபேமிலி யாராவது அதை பொறுப்பெடுத்து அதை நிறைவேற்றி அதுக்கு பின்னால்தான் இந்த ஜனாசாவை ஜனாசால மற்ற கடமைகள் இருக்கிறது என்று இஸ்லாமிய சட்டங்கள் பேசுகின்றன. மேலான சகோதரர்களே, அதுல மிக முக்கியமான ஒன்று, ஒரு சஹாபி வாரார் சொல்கிறார்கள், நீ மௌத்தாகிறாய், மௌத்தாகும் போது கடனோட ஒப்பாத்தாகினாய் என்றால் அதை நிறைவேற்ற உனக்கு சக்தி இல்லாம கடனுடைய நிலைமையில ஒப்பாத்தாகினார் என்றால் நீ போக மாட்டாய், எங்க சுவர்க்கம் போக மாட்டாய் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலான சகோதரர்களே, கடன் பொல்லாதது, அதனால கடன் ஒரு ஆகுமாக்கப்பட்ட ஒரு விடயம், சிறப்பான ஒரு விடயம். கடனை எடுக்கிறத குறைச்சு கொள்வோம், மக்களுக்கு ஹெல்ப் பண்ற ரீதியில கடனை கொடுப்போம். அதே இது இஸ்லாம் சொல்லிருக்குது, நாங்கள் இதே நிலைமையில் எங்களுடைய பார்த்து வந்தா நாங்கள் சுவர்க்கம் போறோமா அல்லது நரகம் போவோமா என்று நாங்களே கேட்டுக்கொள்ளணும். அதனால வாழ்க்கையில கடன் எடுக்கிறத மிச்சம் குறைச்சு கொள்ளணும். அதுல இன்னொரு ஹதீஸ பாருங்க, ஒரு மனிதர் வாரா, யா ரசூலல்லாஹ், ஏன் சகோதரன் வஃபாத் ஆகிட்டார், அந்த சகோதரருக்கு கடன் ஒன்று இருக்குது, அதை நிறைவேற்றணும் என்று அந்த கடனுடைய விடயத்தை பற்றி கேட்கிறார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர் வஃபாத் ஆகிட்டார் தான், அவரை கபர்ல வச்சுட்டார், அவர் தனது அந்த கடனோட அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார், பிடிக்கப்பட்டிருக்கிறாரு, அவருடைய கடனை நிறைவேற்று என்று அந்த மனிதருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார்கள். மேலானவர்களே, இந்த மஹ்பூஸுன் விதைனிஹிய இதை எடுக்கிறாங்க, ஒரு மனிதர் கடனோட பிடிக்கப்பட்டிருக்கிறாரு என்று சொன்னதை எடுக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துக்கு வாரார்கள், ஒரு ஜனாதா ஒன்று, அந்த ஜனாசால கலந்து கொண்டு அதுக்கு பின்னால் ஆரம்பத்திலே கேட்கிறார்கள், இவருக்கு கடன் இருக்குதா, இவர் கடனுடைய போத்தாக இருக்கிறார். அப்ப சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், இவருக்கு ரெண்டு திர்ஹம் கடன் இருக்குது. உடனே அலிரதி அல்லாஹு என்ன செய்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அவர் பொறுப்பெடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலியே, நீங்க பொறுப்பெடுத்துட்டீங்க, உடனே அதை நிறைவேற்றுங்க. நீங்க இப்ப நிறைவேற்றாம தாமதிச்சீங்கடா, இந்த ரூ வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்குது, இந்த ரூஹ வேதனையில் இருந்து பாதுகாத்தீங்க அலிரவி அலியே என்று சொல்லிட்டு அலிரவி அல்லாஹ்வுக்கு துஆ செஞ்சார்கள், அலியே இந்த மனிதரை நரகத்தை விட்டு பாதுகாத்துட்டீங்க, அதனால அல்லாஹ் உங்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக என்று துஆ செஞ்சார்கள். அதனால் மேலானவர்களை, மௌத் எப்ப வரும் கடனோட ஒப்பாத்தாகினா குடும்பங்கள் உடனே அதை நிறைவேற்றி ஆகணும். அதுக்கு முன்னால் ஒன்று இருக்குது, கடன் அடிக்கத்தை குறைப்போம், கடன் எடுத்துட்டோம் என்றால் கட்டாயம் அதை எழுதி வச்சுக் கொள்வோம். எழுதி வைப்பது மாத்திரமல்ல, அது வீட்டில் ரெண்டு மூணு பேருக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாம இருந்தால் அவர் கடனோட தான் இருப்பாரு, அவருடைய கபர்ல அவருடைய ரூஹுக்கும் விமோசனம் இல்லை. வேற சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஃப்ஸுல் முஃமினி முஅல்லகத்துன் பிதைனி ஹத்தா யுக்தா அன், ஒரு முஃமினுடைய ஆத்மா அங்கே அவனுடைய கடனோட பிடிக்கப்பட்டிருக்கும், தொங்கவிடப்பட்டுக் கொண்டிருக்கும், அவனுடைய கடன் நிறைவேற்றப்படும் வரை, அதுவரை அவனுக்கு அந்த ரூஹ் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும். வேளாண் சகோதரர்களே, இப்படியான ஹதீஸ்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் கடனை மேலும் கீழும் வேதாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம், அதை நிறைவேற்றுவதுதான் பிரச்சனை. சிலர்கள் கொடுக்கிறதும் இல்ல, சிலர்கள் அறவாசியை கொடுக்கிறது, மற்றவரை ஏமாற்றுறது. வேளாண் சகோதரர்களே, இந்த பண்பு எங்கே இருக்கக்கூடாது. அதில் இன்னொரு ஹதீஸ் வருகிறது, ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதி, எனது ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக. ஒரு மனிதர் உலகத்தில் வாழ்றார், அவர் வாழ்ந்து அல்லாஹ் பாதையில் யுத்தம் செய்கிறார், யுத்தம் செய்து அவர் சஹீதாகிறார். சஹீதானதுக்கு பின்னால திரும்ப அவருக்கு அல்லாஹ் திரும்ப ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார், சும்மா ஆசை, பிறகு ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். அந்த வாழ்க்கையில் அவர் வாழ்றாரு, திரும்ப அல்லாத பாதையில யுத்தம் செஞ்சு சஹீதாகிறார், இரண்டாவது யுத்தமும் சஹீத். மூணாவது முறை அல்லாஹ் வாழ்க்கையை கொடுக்கிறான், மூணாவது முறை அவர் உலகத்தில் வாழ்றாரு, வாழ்ந்து மூணாவது முறை சஹீதாகிறார். சஹீதாகினார், இவருடைய நிலைமை என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் சொல்கிறார்கள். இவர் கடனோடு இப்படி மூணு டிப்பும் ஷஹீதாகினார் என்றால், கடனோடு வஃபாத்தாகிட்டார் என்றால், இவர் சொர்க்கம் போக மாட்டார். ஹத்தா யுக்துவா அன், அவருடைய அந்த கடன் நிறைவேற்றப்படும் வரை அவர் சொர்க்கம் போக மாட்டார். ஏனால சகோதரர்களே, எங்களுடைய வாப்பமார் எடுத்திருப்பாங்க, எங்களுடைய பெண்கள் எடுத்திருப்பாங்க. ஏனால சகோதரர்களே, இதுல மிக்க ஜாக்கிரதையாக இருக்கிறோம். சொர்க்கத்துக்கு நாங்க ஆசை வச்சு கொண்டிருக்கிறோம், போகணும் என்று. தொழுதா மட்டும் போராடி, நாங்கள் ஜகாத் கொடுத்தா மட்டும் போராடி, நோம்பு முடிச்சா மட்டும் போராடி, எங்களுடைய வாழ்க்கை கிளீனாக இருக்கிறோம். அதுல வாழ்க்கையில கடனை குறைச்சி வாழ்வோம், நிம்மதியாக உலகத்துல வாழ்க்கை. மௌத்தாகும் போது லேசான மௌத்து, மக்கள் கூடுதலாக இருப்பார்கள், மக்களுடைய வதுவா இல்லாத மௌத்து. சிலர்களுடைய வபாத், அவர் கணவன வபாத்தாகுவாரு, கடன் கொடுத்தவர் இருக்கிறாரே, அவருடைய வதுவா இருந்து கொண்டிருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் அன்புக்குரியவர்களே, சிறியவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், யாரெல்லாம் கடன் எடுத்திருக்கிறோமோ, ஒரு மாட்டாலும் கடன் தான். அதனால கடன் எடுத்தா அதை சரியாக நிறைவேற்றணும். அதுல மிக முக்கியமான ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்கிறார்கள், மா மின் முஸ்லிமீன் யஃபரிது முஸ்லிமன் கர்பன் மர்ரத்தை, ஒரு மனிதர் இன்னொரு முஸ்லிமுக்கு ஒரு கடன் உண்ட ரெண்டு விடுத்தம் கொடுக்கிறார் என்றால், இல்லா கான கஸதகத்தின் மர்ரா, ஒரு விடுத்தம் அவர் சதகா செஞ்சது போல. அவர் திருப்பி கடனை கொடுப்பாரு, ஆனா இவர் சதகா செஞ்ச நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார். அதனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எல்லாரையும் ஒரே ஸ்டேஜ்ல படைக்கல. இது ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அதனால் பலவீனமான ஆட்கள், ஏழைகள், நடுத்தரவான்கள், அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில தள்ளி தேவைப்படும், பணம் தேவைப்படும். பணம் தேவைப்படும் போதும் இக்கட்டான நிலைமையில பணக்காரர்கள், வசதியுள்ளவர்கள், அவர்களுக்கு கொடுத்தோம், இதை ஹெல்ப் பண்ணுவோம் என்றால் சதுக்காவுடைய நன்மை அல்லாஹ் தருகிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு ஹதீஸ் வருகிறது, ஒரு அடியார் தனது அடியார்களுக்கு உதவி செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ் இவருக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கிறார். அல்லாஹ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதனால மேலானவர்களை, நாங்கள் கடன் எடுக்கிறத குறைச்சு கொள்வோம். ஏதாவது ஒரு இக்கட்டான நிலைமையில கடன் தேவைப்பட்டால் வசதி உள்ளவர்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அல்லாஹ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதுல இன்றைக்கு இன்றைய நடைமுறையில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் காணப்படுகிறது. அதுல மிக முக்கியமான ஒன்றுதான், பாருங்கள், ஊர்ல ஒரு மனிதர் கடையொண்ட திறக்கிறார். கடையொண்ட திறந்ததோட கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு ஒரு பில்ல போடுறாரு. ஒவ்வொருத்தரும் பில்ல போட்டு போட்டு கடைசிக்கு அந்த கடைக்காரர்கள் இந்த கஸ்டமர்ஸ் தான். வேற சகோதரர்களை, அவர் கடைசிக்கு ஏழாவது கட்டத்தில் கடன் நிகழ்ச்சி முதல் போடுறதுக்கும் தள்ளி இல்லாமல் தவிச்சு கொண்டு அவர் இன்னொத்த கடன் எடுப்பாரு, அது வசூலான கடனாக இருக்கும். இந்த பாவத்துக்கு வழிவகுப்பவங்க இந்த கஸ்டமர்ஸ் தான். அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹுடைய விடயத்தில் இவர்கள் லொஸ்டாக்குற இந்த கஸ்டமர்ஸ் இருக்கிறார்களே, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல பேசுறாங்க, அல் முஸ்லிமு அபுல் முஸ்லிம் லா யுஸ்லிம், ஒரு ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமின் சகோதரன், அவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டார். ஆனா இன்றைக்கு ஒரு கடையை லொஸ்டாக்குறார், இதற்கு எத்தனையோ கஸ்டமர் சேர்ந்திருக்கிறார்கள். பார்த்தா அவருடைய கடையில ஒவ்வொரு டைரியை விரட்டினா ஒவ்வொரு வீட்டு கணக்கு நிறைஞ்சிருக்குது. கடைசிக்கு கடையை மூட்டாரு, மக்கள்கிட்ட முகத்தை துறக்க இயலாத ஒரு கேவல நிலை. இதற்கு வழிவகுத்தவங்க இந்த கஸ்டமர். மேலானவர்களே, அந்த கடைக்காரர் எப்ப மதுவா செய்கிறார்களோ அல்லா அந்த மதுவாவை கபூல் பண்றான். இத்தனை ஜாபத்தில் மது அநியாயம் செய்யப்பட்டவனுடைய மதுவாவை பயந்து கொள்ளுங்கள். ஏன்னா அல்லாக்கு வளர்க்கும் எந்த திறன் கிடையாது. அதனால் அன்புக்குரியவர்களே, கடைகளுக்கு யார் கடன்களை வச்சிருக்கிறோமோ உடனே நிறைவேற்றுவோம். தள்ளி இருக்குது, வேற வேலைகளுக்கெல்லாம் பயப்படுத்துறோம். இந்த கடனை கடிக்க எங்களுக்கு நிலைமை இல்லாமல் இருக்குது, அதை யோசனையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேலும் சகோதரர்களே, இதுல மிக முக்கியமான நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்கிறார்கள், அத்ரூன மனில் முஸ்லிம், பங்களாக்காரன் யாரு, இன்னைக்கு ஊர்ல அப்படி ஒரு கடையை மூடிட்டான், பங்களாக்காகிட்டான் என்று வெளிப்படையாக பேசுறோம். மேலானவர்களே, அவருடைய ஹக்கீக்கத் தெரியணும் முதலாவது. ஏண்டா அவர் கடை மூடினாரு, அதற்கு பின்விளை ஒன்று இருக்கும். இந்த கஸ்டமர்ஸ் தான் அவர் மூடி இருக்கிறார் கடையை. இவரை நாங்க உலக ரீதியில பங்களாக்காரன் பார்க்கிறோம். அல்லாஹ் பங்களாக்காரன் யாரு தெரியுமா, உலகத்துல மக்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கில மோசடி செஞ்சுட்டு மறுமை நாடு வருவாரு. வரும்போதும் அந்த மோசடி செஞ்சவன் இருக்கிறானே அவனுடைய நன்மைகள் எல்லாம் அந்த மோசடி செய்யப்பட்டவனுக்கு கொடுக்கப்படும், அவனுடைய பாவங்கள் எல்லாம் இவனுக்கு கொடுக்கப்படும். கடைசிக்கு இந்த மோசடி செஞ்சவன் பங்களாதேஷன் மக்களுடைய மைதானத்தில். நேரான சகோதரர்களை, அல்லாஹ் இனவுட்ட எங்களை பாதுகாக்கணும். நாங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய கடன் இருக்குது, கடன் இருக்கிறோமாக கொடுக்கணும். அதே மாதிரி இப்படியான ஆட்களை லொஸ் பண்ணக்கூடாது. ஒரு முஸ்லிமுடைய வியாபாரத்தை லொஸ் பண்ணினா அவருடைய பிள்ளைகள், அவருடைய மனைவிமார், அவருடைய செவிலி எல்லாரும் மெதுவா செய்வாங்க. இதற்கு ஆளாக வேண்டி வரும். இன்னொரு விடயம், அடுத்தது பாருங்க, இன்னைக்கு பார்த்தா எல்லாத்துக்கும் கடன் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இன்னொரு விடயத்துக்கும் கடன், கொஞ்சம் சலுகை தாங்க. ஒவ்வொருத்தர கடன் எடுக்கிறோம். மேலான சகோதரர்களே, சிலர்களுக்கு இக்கட்டான நிலைமையில பணக்காரர்கள்ட்ட கடன் வந்து கேட்கிறாங்க, ஆனா வசதி உள்ளவங்க கொடுக்கறாங்க இல்ல. இந்த நிலைமையில என்ன செய்யறாங்கடா, சிலர்கள் போறது வட்டி உள்ள ஒரு இடத்துக்கு போறான் கடன் எடுக்க, லோன் எடுக்க போறான் வட்டி பேங்க் கொண்டு. மேலான சகோதரர்களே, இன்னைக்கு முஹாமலா என்ற கிதாபுகள் எடுத்து பாருங்க. கருள் என்பது ரிபாவோட நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், அல்லாஹ் ஆரம்பத்தில் பெஸ்ட் பக்கத்தில் வட்டியை பத்தி பேசியிருக்கிறான், செகண்ட் பக்கத்தில் கடனை பத்தி பேசியிருக்கிறான். இதற்கு நிறைய தொடர்பு இருக்குது. அதுல இன்றைய நடைமுறையை பாருங்க, இப்படியானவங்க அப்படியான இடத்துக்கு போயிட்டு கடன் எடுக்கிறாங்க. வேண்டா, இந்த பணக்காரன் இருக்கிறானே இவனுக்கு பாவத்தில் ஒரு பகுதி வந்துடும். மற்றதை எடுக்கிறான் இருக்கிறானே, எடுக்கிறவன் வட்டியோட தான் எடுக்கிறான், வட்டி தொடர்புள்ள ஒரு இடத்துலதான் எடுக்கிறான் என்றால், வேளாண் சகோதரர்களே எடுக்கிறதுல பாக்கத்து இல்ல. குலமாக்கள் பேசியிருக்கிறார்கள். அதனால இப்படியான கடன்களை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளணும். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யஹூதிட்ட ஒரு ஒட்டகத்தை எடுத்தாங்க. ஒரு ஒட்டகத்தை எடுத்து கடைசிக்கு அந்த யஹூதி வந்து சம்பவத்தை புள்ள சொல்ல முடியாது, வந்து அவருடைய குலத்தால பிடிச்சு கேட்கிறாங்க. மேலான சகோதரர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அங்க ஒட்டகப்பட்டிக்கு போங்க, அங்க இந்த ஒட்டகத்தை எடுத்து கொடுங்க. சஹாபாக்கள் போயிட்டு பாக்குறாங்க, நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த ஒட்டகத்தை விட பெருமதியான ஒட்டகம் தான் அங்க இருக்குது. உடனே வந்து, யார சூழல்தான் அந்த பெருமதியான ஒட்டகம் இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அந்த ஒட்டகம் கொண்டு எடுத்து இவருக்கு கொடுங்க. கடனை எடுத்து நிறைவேற்றும் போதும் நல்ல முறையில நிறைவேற்றணும். இது ஒவ்வொருத்தையும் இருக்க வேண்டிய பண்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்க, ஆனா எங்கிட்ட இல்ல. கடன் எடுக்கிறோம், குடும்பத்துக்கு கஷ்டமாக இருக்குது, கை போகுதில்ல. மேலான சகோதரர்களே, எடுக்க கையை நீட்டுறோம், ஆனா குடும்பத்துக்கு கையை நீட்டேலாம் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்புக்குரியவர்களே, அதுல மிக முக்கியமான ஒன்றுதான், இன்று பாருங்க சிலர்கள் ஆட்டோ டிரைவர்ஸ் மாதிரி இருக்கிறார்கள், அதே மாதிரி வேன் டிரைவர்ஸ் மார்கள் இருக்கிறாங்க, ஸ்கூல் ஆயர் செலவுன்றது. இவங்களுக்கு ஒரு பொல்லண்டை வச்சிருவாங்க, செமினில பொல்லண்டை வச்சிருவாங்க. உங்களுக்கு நான் அடுத்த மாசம் இந்த மாசம் புள்ள ஓடி இருப்பாரு, அந்த ஆட்டோ டிரைவர் ஓடி இருப்பாரு. அவருக்கு அந்த மாசம் முடிஞ்சுட்டால் அவங்க ஒரு அந்த தள்ளிய கொடுக்கணும், கூலிய கொடுக்கணும். கொடுக்காம லேட் பண்றாரு, இது கடனாகத்தான் இருக்குது. அன்புக்குரியவர்களே, அந்த ஆட்டோ டிரைவர் அவர் ஒத்தரல்ல, எத்தனையோ பேர் ஓட்டுறாங்க, எல்லா இடத்திலையும் முஸ்லீம்கள் ஓடுகிறார்கள், கூடுதலானவங்க இதுல மாற்றி இருக்கிறார்கள். அவங்க ஓட்டுறது தண்ணி ஊசி அல்ல, அவங்க பெற்றோர்கள் இதுக்கு செலவண்டு இருக்குது, ஆட்டோக்கு செலவண்டு இருக்குது. இவர் வார மாசம் 15 சாரன் என்று பிற்படுத்தினா என்றா, இப்படி எத்தனையோ பேர் பிற்படுத்தினாங்க என்றா, அந்த ஆட்டோ டிரைவருடைய நிலைமை என்ன? அவர் கல்யாணம் செஞ்சுட்டோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். இதே நிலைமை தான் வேன் டிரைவர்ஸ் மார்கள். இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலி எங்கட புள்ள ஏறி போகுதா, நாங்க 2000 கொடுக்கிறோம், மாசம் முடியறதோட கொடுத்துறோம். லேட் ஆகுறோமா, அவனுக்கு கல்யாணம் செய்யறோம், அவனுக்கு நாங்க வைக்கிற ஒரு கடனாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். மேலான சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இன்னைக்கு பாருங்க எத்தனையோ பேர் நாங்க சீட் பிடிக்கிறது, கூடுதலான ஆட்கள் சீட்ல தான் இருக்குது, ரோல் ஆகிக்கொண்டே போகுது சீட்ல. சீட்டு ஒரு வகை கடனாக இருக்குது. பாருங்கள், ஆரம்ப சீட்டு நான் எடுத்துட்டேன், 100,000 சீட் என்னோட சேர்ந்தது, 10 பேர் 10,000 போட்டாங்க, 9 பேர் சேர்ந்துட்டாங்க. அப்ப நானும் அவங்களுக்கு 90,000 கடனாக இருக்குது. ஆரம்ப சீட் எனக்கு முடிந்தது, அந்த வருஷம் முடியும் வரைக்கும் அந்த சீட் போகும். நான் ஒரு கடனாளியாகத்தான் இருக்கிறேன். மேலான சகோதரிகளே, இதை எல்லாத்தையும் நாங்க மிச்சம் யோசிக்கணும். இஸ்லாம் கடனை பத்தி பேசிருக்கிறது நோமல் அல்ல, எங்களுடைய வாழ்க்கையில அவசர தேவைக்கு கடன் ஆகமாக்கிருக்கிறது. அதனால எல்லாத்துக்கும் கடன் கடன் என்று போனால் மக்களுடைய ஆக்கம் மீறி பாஞ்சு போறோம். அதனால தான் பாதுகாக்கணும், இதுல மிச்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். அதுல ஒன்று ஒரு விடயம் இருக்குது, நாங்க சில முக்கியமான விடயங்களை கடைபிடிக்க வேண்டி இருக்கிறோம். அதுல முதலாவது, கடன் கொடுக்கிறோமா கடனொத்தவர் வந்து கேட்டார் என்றால் அவருக்கு கொடுக்கும் போதும் நல்ல நீயத்தோடு கொடுக்கணும். எனக்கு சதகாவுடைய நன்மை அல்லாஹ் தரணும் என்ற நீயத்தோட நல்ல நீயத்தோட கொடுக்கணும். அடுத்தது பாருங்க, கடன் கேட்டு வாரானே இவனுக்கு நல்ல நீயத்து இருக்கணும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல பேசியிருக்கிறார்கள். நல்ல நீயத்தில்லாம ஒருத்தன் கடன் வந்து கேட்கிறான், ஒரு மனிதர் வந்து மக்களுடைய சொத்தை கேட்கிறார், கடனாக எடுக்கிறார் என்றால் அவருடைய நீயத்து நான் இதை நிறைவேற்றுவேன் என்ற நீயத்துல கடன் எடுக்கிறார் என்றால் அந்த அவருடைய கடனை நிறைவேற்றிடுவார். யாராவது கடன் எடுக்கிறாரு, யாராவது ஒரு மனிதர் ஒரு நகரை யுரீது இஸ்லாஹ, யாராவது ஒரு மனிதர் கடன் வந்து கேட்கிறாரு, அவரை நீயத்து கொடுக்கிற நீயத்து இல்ல, அதை பத்தி யோசிப்போம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாரு, நீயத்து பில இவருடைய சொத்து எல்லாத்தையும் அல்லாஹ் அழிச்சிருவான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல பேசியிருக்கிறார்கள். அதனால கடன் எடுக்கிறவருக்கும் நல்ல நீயத்து இருக்கணும், கடன் கொடுக்கிறவருக்கும் நல்ல நீயத்து இருக்கணும். அடுத்தது மிக முக்கியமான ஒன்றுதான், நாங்க ஒரு மனிதருக்கு கடன் கொடுத்துட்டோம் என்றால் இஸ்லாம் இன்னொரு விடயத்தையும் பேசிருக்குது. கடன் கொடுத்துட்டீங்களா, அவருக்கு ஒரு தவணை ஒன்று கொடுங்க, அந்த காலம் முடிஞ்சிருச்சா, அவருக்கு தள்ளி இல்லையா, வசதி இல்லாம இருக்கிறாரா, கஷ்டப்பட்டாரா, அந்த டைம்ல என்ன செய்யணும் என்றும் இஸ்லாம் ஒழுக்கத்தை சொல்லி தருகிறது. நீங்க ஒரு கஷ்டத்தில் அவரை காண்கிறீங்களா, அவர் கஷ்டப்பட்டாரா, அவரை போட்டு அலட்டாம நீங்க அடுத்த மாசம் தாங்க என்ற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க, அவகாசத்தை கொடுங்க. மேலும் சகோதரர்களே, அதுக்கு பின்னால் சொல்கிறார், நீங்க அப்படியும் அவரை கஷ்டத்துல காண்கிறீர்களா, அவருடைய செமிலிய கஷ்டத்தில் இருக்குதா, வாங்க சத்தப்போ கையிலுள்ளக்கும், நீங்க அதை சதக்காக ஊட்டுங்க என்று அல்லாஹ் அழகான முறையில குர்ஆனிலே பேசி தந்திருக்கிறார். மேலான சகோதரர்களே, இன்றைக்கு நடக்கிறது என்னன்னா, ஒரு மனிதனுக்கு கடன் கொடுத்துட்டோம், அவன் எங்களுக்கு கடன் தாரான் இல்ல, அவனுக்கு கஷ்டம், இந்த நிலைமையில அவனை பார்த்துட்டு நாங்க எத்தனையோ பேச பப்ளிக்கா பேசுறோம், இவன் மோசம், கடன் எடுத்தான் தாரான் இல்ல, பாருங்க எத்தனை கடனை கொடுத்தோம். மேலான சகோதரர்களே, வசதி இருந்து தராட்டி அவட்ட கேட்டே ஆகணும். அடுத்த இன்னொன்று, வசதி இல்லாம இருந்தா அவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்க சொல்லி இஸ்லாம் சொல்லி இருக்குது. மற்றவன் நாங்க அவனை பத்தி குறையா பேசக்கூடாது. மேலான சகோதரர்களே, அல் முஸ்லிம் அபுல் முஸ்லிம், மற்றவனை பத்தி நாங்க இனிவாக மதிக்க கூடாது. அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல படைச்சிருக்கிறார். அதனால தேவைப்படக்கூடியவங்க தேவை அதிகமாக பணம் உள்ளவங்க போயிட்டு கேட்பாங்க. இதனால அந்த பணம் உள்ளவர்கள் கட்டாயம் ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணுங்க. இது மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன், அதுதான் இந்த கடனோடு பேசப்படக்கூடிய நிறைய விடயம் தற்காலத்தில் இருக்குது. சில விஷயங்கள் பிரச்சனைகள் ஏற்படுகிறது, இருக்குது, அதை பேசல. அதுல மிக முக்கியமான ஒன்றுதான், இன்னைக்கு சில வட்டி கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு என்ன செய்யறாங்க, அடகு வைக்கிறாங்க, அந்த கருவை ரகுமான சேர்க்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு கடன் தேவை, கடன் கேட்டு பார்த்தாரு, ஒருத்தரும் கொடுக்கல, கடைசி கடன் செஞ்சாரு, இவருடைய மனைவிட்டு இருந்த அவருடைய அந்த செயினை, 100,000 பெருமதியான செயினை கடப்பிட்டு ஒரு இடத்துல அடகு வச்சுட்டு வட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அடி ஒரு இடம், 10%, அடுத்தது 20-30 இப்படியான கொடுக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல அவர் வச்சுட்டு அங்கிருந்து ஒரு 50,000 எடுக்கிறார். மேலானவர்களே, ஒரு கடனுக்காக வேண்டி இவருடைய அடகு அங்கே ஏற்படுகிறது. ஒரு விடயத்துக்காக வேண்டி இஸ்லாமிய இன்னொரு சட்டம் போகுது. இப்படியான நிறைய பெண்கள் அபாயத்தனையும் போட்டுக்கொண்டு சில இடங்கள் போகிறார்கள். கணவன் மாறி இதை நிச்சயம் பார்த்துக் கொள்ளணும். கடன் எடுக்காத ஒரு வழியில் உலகத்தில் வாழணும். கடன் எடுக்கிறோமா, வட்டி இல்லாத கடனாக எடுக்க பார்க்கிறோம், வட்டியோட சேர்த்து எடுக்கிறோமா, வாழ்க்கையில பறக்கத்து இல்லை. இதை மிச்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். கடன் எடுக்கிறத குறைப்போம், மௌத்தாகும் போது கடிதோட ஒப்பாத்தாகுவோம். ஏனென்றால் இதுக்கு முன்னால் சொன்ன எல்லா விடயத்திலையும் கடனோட யாரு ஒப்பாத்தாகிறார்களோ அவருடைய அந்த கடன் நிறைவேற்றப்படும் வரைக்கும் அவருடைய ரூ நிம்மதி பெறாது. அதனால் முக்கியவர்களே, வியாபாரிகளே, பெரியவர்களே, எல்லாரும் நான் கடன் எடுத்த எடுக்கும் போதே தக்குவா இருக்கிறோம். அந்த பக்கத்தில் அல்லாஹ் வல்லத்தக்கில்லாஹ் நல்லா பேசுகிறார். அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, கடன் எடுக்கிறீங்களா கொடுக்கறீங்களா, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க என்று அல்லாஹ் பல இடங்களில் பேசியிருக்கிறார். அதனால் அன்புக்குரியவர்களே, எங்களுடைய வாழ்க்கையே நாங்கள் ஒரு கடனாளியாக உலகத்தை விட்டு பிரியாம கடன் இல்லாதவர்களாக மற்றவனுடைய துவாக்களை பெற்ற ஒரு ஜனாசாவாக எங்களுடைய ஜனாசா இருக்கணும். கடன் இல்லாத நிலையில ஒப்பாத்தாகும் போதும் கலிபாவோட ஒப்பாத்த அல்லா எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவாடாக. யாழ்லா எங்களுடைய பாங்கலை மன்னிச்சிருயாழ்லா, யாழ்லா நாங்க செஞ்ச தப்பு தவறுகளை மன்னிச்சிருயாழ்லா, யாழ்லா எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சிருயாழ்லா, யாருடைய பெற்றோர்கள் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபர்களை சுருக்கத்தின் பூச்சொலையாக மாத்திரியாழ்லா, யாருடைய யாருடைய பெற்றோர்கள் உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சுகமான வாழ்க்கையை கொடுத்திருயாழ்லா, யாழ்லா நாங்க செஞ்ச பாவங்களை மன்னிச்சிருயாழ்லா, எங்களுக்கு இபாதத்தில் ருசியை ஏற்படுத்தியாழ்லா, கடன் இல்லாத வாழ்க்கையை நசீபாக்கிறியாழ்லா, கடன் தொல்லை விட்டு எங்களை பாதுகாத்திரியாழ்லா, கடன் நிகழ்ந்ததை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தருகிறோம் யாழ்லா. யாழ்லா யாருக்கெல்லாம் நாங்கள் கடன் கொடுத்திருக்கிறோமோ அந்த கடன் எடுத்தவர்களுக்கு தரக்கூடிய வசதி வாய்ப்புகளை கொடுத்திருயாழ்லா. யாழ்லா யாரெல்லாம் எங்கள் நாங்கள் எங்களுக்கு தேவைப்படும் போதும் உன்னிடமே கையேந்தக்கூடியவர்களாக எங்களை மாத்திரியாழ்லா, மூத்தாகும் போதும் கனிமாவோட ஒப்பாத்த செஞ்சிருயாழ்லா, எங்கள் அனைவரையும் ஜன்னத்தில் பிரதோஷம் சேர்த்திருயாழ்லா. வாஹிரு தாவான அலி அல்ஹம்துலில்லாஹி ரப்பி
سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان
الله والحمد لله ولا إله إلا الله